நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
போகேன்வில் புதிய நாடாக உருவெடுக்கும் போகேன்வில் நாட்டின் பின்னணி வரலாறு, சுதந்திர போராட்டம், எதிர்காலம். போகேன்வில் மக்கள் சுதந்திரமாக வாழ விரும்புகிறார்கள். அவர்கள் விருப்பம் நிறைவேறுமா? பதில் தேடுகிறார் குலசேகரம் சஞ்சயன்.
2 உலகப் போரின் முடிவில் அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு மேற்கு நாடுகள் இயங்கின என்றும், ஆஸ்திரேலியாவின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்த போகன்வில் பகுதியை அபிவிருத்தி செய்ய ஆஸ்திரேலியாவின் 2 முக்கிய கட்சிகளான லேபர் மற்றும் லிபரல் கட்சிகளும் இணைந்து செயற்பட ஆரம்பித்தன என்றும் கடந்த வார நிகழ்ச்சியில் கூறியிருந்தோம். அடிப்படையில் தற்போது பப்புவா நியூகினி என்று அறியப்படும் நாடு பப்புவா மற்றும் நியூகினி என்ற 2 பிரதேசங்களை கொண்டிருந்தது. ஆஸ்திரேலியாவின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்த இந்த 2 பிரதேசங்களையும் நிர்வகிப்பதை சுலபமாக்கும் முயற்சியில் 1949 ஜூலை மாதம் ஒன்றாக இணைத்தது ஆஸ்திரேலியா. 28 உறுப்பினர்களை கொண்ட ஒரு சட்டமன்றம் பப்புவா நியூகினியில் 1951 நவம்பர் மாதத்தில் முதலில் கூடியது. 3 உறுப்பினர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். 9 பேர் ஆஸ்திரேலிய அரசினால் நியமிக்கப்பட்டவர்கள், 16 பேர் அரச ஊழியர்கள். நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களில் குறைந்தபட்சம் 3 பேர் பப்புவா நியூகினியர்களாக இருக்க வேண்டும் என்பது சட்டமாக இருந்தது. இந்த சட்டமன்றத்தின் முதல் தலைவராக சர் டொனால்ட் கிளீலண்ட் பொறுப்பேற்றிருந்தார். 10 வருடங்களுக்கு பின்னர் 1961 மார்ச்சில் நடந்த தேர்தலில்தான் உள்ளூர் மக்கள் பெரிதாக கலந்து கொண்டார்கள். பப்புவாகினி நாட்டில் இது நடந்து கொண்டிருந்த வேளை போகன்வில் பகுதியில் ஒரு பெரும் முரண்பாடு வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அது 2 வகைகளில் உருவாகிறது. 1 அரசு, மற்றையது மதம். 1940களிலும் 50களிலும் போகன்வில் பகுதியில் வந்திறங்கிய மதக்குழுக்கள் உள்நாட்டு மக்களை மதம் மாற்றுவதற்காக இலவச பொருட்களை கையளித்தார்கள். இது தொடர்ச்சியாக நடந்த காரணத்தால் அவர்கள் கலாச்சாரத்தில் கையேந்தி பொருட்களை பெறும் வழக்கம் இயல்பாகி விட்டது என்று டாம் லெஸ்ட்ராஞ்ச் மற்றும் வாலி ஃபிங்கிள்டன் என்ற மதகுருக்கள் எழுதியிருக்கிறார்கள். இதற்கு மானுடவியலாளர்கள் காகோ கல்ட், சரக்கு பொதி வழிபாடு என்று பெயரிட்டுள்ளார்கள். பல்வேறு வகையான உற்பத்தி பொருட்கள், வாகனங்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், குளிர்சாதன பெட்டிகள், துப்பாக்கிகள், கருவிகள் போன்றவை மட்டுமல்லாது இறையாண்மையை வலியுறுத்துவதையும் காலனித்துவ ஆட்சியாளர்களை அவர்கள் மண்ணிலிருந்து வெளியேற்ற வேண்டுமென்ற சிந்தனையும் அவற்றில் உள்ளடங்கி இருந்தது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவற்றோடு இந்த மத பிரச்சார குழுக்கள் நின்றுவிடவில்லை. உள்ளூர் மக்களுக்கு மேற்குலக கல்வி முறையையும் அறிமுகப்படுத்தினார்கள். கியட்டா என்ற இடத்தில் 1949 ஆரம்பிக்கப்பட்ட பள்ளியில் இருந்த மாணவர்கள் 1961 ஆண்டளவில் மேல்நிலை வகுப்புகளில் கல்வி கற்க ஆரம்பித்தார்கள். 1964 ஆண்டில் பிராந்திய அளவிலான இடைநிலை தேர்வில் 100% வெற்றியை எட்டிய போதுதான் அந்த கல்வி முறையின் தாக்கம் வெளியே தெரிய ஆரம்பித்தது. 120 தொடக்கப் பள்ளிகளையும் 3 மேல்நிலை பள்ளிகளையும் அமைத்திருந்த மத பிரச்சார குழுக்கள் 2 ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளையும் நடத்தி வந்தன. 1965 ஆண்டில் மத பிரச்சார குழுக்கள் 11,000 மாணவர்களுக்கு கல்வி புகட்டி கொண்டிருந்த வேளை அரச பாடசாலைகளில் வரும் 1,000 மாணவர்களுக்கு மட்டுமே அரசு கல்வி கற்பித்தது. போகன்வில் பகுதியில் வாழ்ந்த சுமார் 73,000 மக்கள் தொகையில் சுமார் 11,000 பேருக்கு மத பிரச்சார குழுக்கள் கல்வி கற்பித்தன. இதேவேளை 1960களின் நடுப்பகுதியில் கத்தோலிக்க மதக்குழுக்கள் மரம் வெட்டுதல், வீடு கட்டுதல், மீள்குடியேற்றம், சாலை தயாரித்தல், நிலம் அழித்தல் மற்றும் தென்னை கொக்கோ பயிர் செய்தல் என்று உள்ளூர் அபிவிருத்தியிலும் திட்டங்களை செயல்படுத்தினார்கள். இதே காலப்பகுதியில் சட்டமன்ற முறை நீக்கப்பட்டு பப்புவா நியூகினி நாட்டில் நாடாளுமன்ற முறைமை 1964 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு தேர்தல் நடத்தப்பட்டது. பரிந்துரைக்கப்பட்ட 10 அதிகாரிகள் உட்பட 64 உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தார்கள். நாடாளுமன்றம் ஜூன் 1964 கூடிய போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூர் பப்புவான்கள் மற்றும் நியூகினியர்கள் பெரும்பான்மையினராக இருந்தார்கள். அதற்கு அடுத்த ஆண்டு அரசியலமைப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு தேர்வுக்குழு உருவாக்கப்பட்டது. அதன் பரிந்துரைகள் 1967 நடைமுறைக்கு வந்தன. இதற்கிடையில் நடந்த ஒன்று போகன்வில்லுடன் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்காவிட்டாலும் குறிப்பிடப்பட வேண்டியதொன்று. நியூகினியின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த மேற்கு பகுதியை 1963 ஆண்டு மே மாதத்தில் இந்தோனேசியாவின் கட்டுப்பாட்டுக்கு ஐக்கிய நாடுகள் சபை மாற்றியது. தற்போது இந்த பகுதி வெஸ்ட் பப்புவா, மேற்கு பப்புவா என்று அழைக்கப்படுகிறது. அந்த பகுதி மக்களும் தமக்கு சுதந்திரம் வேண்டும் என்று போராடி வருகிறார்கள். சரி, மீண்டும் 60களுக்கு செல்வோம். மத குழுக்கள் போகன்வில் மக்கள் மீது எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்று குறிப்பிட்டோம். இதே காலத்தில் அரசு வரி விதிக்க ஆரம்பித்தது. ஜெர்மனியர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் பிரித்தானியர்கள் ஆஸ்திரேலியர்கள் என்று விதிக்கப்பட்ட வரி நாடாளுமன்றத்தில் உள்நாட்டவர் இடம்பெற்ற பின்னரும் தொடர்வது உள்ளூர் மக்களுக்கு ஏற்புடையதல்ல. போகன்வில்லின் வடபகுதியில் இருந்த ஹாலியா என்ற பகுதியில் இருந்து ஹஹாலிஸ் வெல்ஃபேர் சொசைட்டி என்ற அமைப்பு உருவானது. அதனை தலைமை தாங்கிய ஜான் தியோசின் தமக்கான சுதந்திரம் வேண்டும் என்று கோர ஆரம்பித்தார். அடிப்படையில் காலனித்துவ ஆட்சி முடிவடைந்து சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட போது பெப்போகினி மக்களுக்கு அறிமுகமில்லாத சட்டங்கள் அறிமுகமாகின என்கிறார் பெப்போனிகினி பல்கலைக்கழகத்தில் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் அண்ட் பப்ளிக் பாலிசியில் டெபுட்டி எக்ஸிகூட்டிவ் டீனாக கடமையாற்றும் டாக்டர் லாரன் சோசே.
Following colonization and the laws that we adopted now, that land and resources that is found in the land was not considered as part of the tribes or the clan who owned the land, but was seen as part of the state. And so the state owns, based on common law, that all resources that are found on land or on sea belong to the state.
போகன்வில்லின் மத்திய பகுதியில் உள்ள பெங்குனா மற்றும் கூப்பே போன்ற இடங்களில் குறைந்த தர செப்பு அதிகளவில் இருப்பதை 60களின் ஆரம்பத்தில் அரச கனிம வளத்துறை கண்டுபிடிக்கிறது. உள்ளூர் மக்களின் எதிர்ப்புகளையும் மீறி கான்சிங்க் ரியோடின்டோ ஆஸ்திரேலியா, சுருக்கமாக CRA என்ற நிறுவனம், பெங்குனா மற்றும் கூப்பே போன்ற இடங்களில் சுரங்கங்களை அமைக்க 1965 ஜனவரி உரிமங்கள் வழங்கப்படுகின்றன. பெங்குனா பகுதியில் தோண்டுதல் ஆரம்பிக்கிறது. உள்ளூர் மக்களுக்கும் சுரங்க தொழிலாளர்களுக்கும் இடையிலான மோதல்கள் ஆண்டு முழுவதும் தொடர்கின்றன. சுரங்க நிலத்தை அழித்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் 5 பேருக்கு 1 மாத சிறை தண்டனை என்று 1966 ஜனவரி தீர்ப்பாகிறது. அப்போதைய ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் போகன்வில் பிரதேசத்திற்கு பயணம் மேற்கொண்டார். அங்கே அதிருப்தி அடைந்த உள்ளூர் மக்களை சந்திக்கிறார். இந்த சுரங்கம் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் நன்மை பயக்கும் என்று உறுதியளித்து அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும், ஆனால் சிறப்பு சலுகைகள் எதுவும் கிடையாது என்று சொல்கிறார். நில உரிமையாளர்களுக்கு 5% ராயல்டி எனப்படும் ஆதாயம் வழங்கப்பட வேண்டும் என்று போகன்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் பால் லபூன் முன்வைத்த யோசனை நாடாளுமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டது. அன்றிலிருந்து ஆரம்பமாகிறது பெங்குனா சுரங்க போராட்டம். அது போகன்வில் மக்களின் சுதந்திர போராட்டமாக மாறியது என்கிறார் அரசியல் அவதானியும் சுதந்திர போராட்டங்கள் குறித்து கூர்மையாக அவதானித்து வருவருமான நிர்மானுசன் பாலசுந்தரம்.
போகன்வில் மக்கள் தாம் ஒரு சுதந்திர தேசமாக மிளிர வேண்டும் என்ற சுதந்திர வேட்கை என்பது அவர்களிடம் 1960களின் நடுப்பகுதி அல்லது இறுதிப்பகுதியில் வெளிப்பட்டது என்றலாம். காலனித்துவத்தினுடைய தாக்கத்தின் விளைவாக சுதந்திரத்திற்கான வேட்கையை வெளிப்படுத்த தொடங்கினார்கள்.
பப்புவா நியூகினி என்கிற தேசம் ஒரு சுதந்திர நாடாக உருவாகும் போதே போகன்வில் மக்கள் தமக்கும் சுதந்திரம் வேண்டும் என்று கூறினார்கள் என்பதை நினைவுபடுத்தி, போகன்வில் மக்களின் சுதந்திர கோரிக்கை குறைந்தது 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது என்கிறார் போகன்வில்ஸ் சீஃப் ரெஃபரண்டம் ஆபிசர், போகன்வில் மக்கள் கருத்து கணிப்பின் முதன்மை அதிகாரி மொரிஷியோ கிளாடியோ.
When PNG itself became independent in 1975, Bougainville also declared its independence. So there's been a nationalist sentiment since the last century.
அந்த கோரிக்கையும் அடிபட்டு போனது என்கிறார் நிர்மானுசன் பாலசுந்தரம்.
பிற்பாடு 1975 அவர்கள் தமது சுதந்திர வேட்கையை வெளிப்படுத்தினார்கள். 2வது தடவையும் அவர்களுடைய அந்த சுதந்திர வேட்கை சரியான முறையில் செவிமடுக்கப்படவில்லை.
போகன்வில் ஒரு தனி மாநிலமாக கூட அப்போது இருக்கவில்லை என்றும், பப்புவா நியூகினி நாடு மாநிலங்களாக 1970களிலேயே பிரிக்கப்படுவதற்கான சிந்தனை விதைக்கப்பட்டாலும் அது 90களில் தான் நடைமுறைக்கு வந்தது என்கிறார் பப்புவா நியூகினி அரசில் அமைச்சராக கடமையாற்றும் சசீந்திரன் முத்துவேல்.
75ல எப்படி பிஎன்ஜி இண்டிபெண்டன்ஸ் கேட்க ஆரம்பிச்சதோ அதே மாதிரி அங்க ஒரு 2-3 அந்த லீடர்ஸ் வந்து பேசிட்டாங்க, இனிஷியேட் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அப்போ வந்து தனித்தனி ஒரு ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்டாக இருக்க போகுது. அப்போ அப்படிங்கும்போது நம்ம எல்லாம் ஒரு கண்ட்ரியாக இருக்கலாம். உங்களுக்கு அஸ் அ ப்ராவின்ஸ் யூ ஹேவ் அ ப்ரொவின்சியல் கவர்மெண்ட், அந்த பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. 75ல வரலை, அது வந்து 90ஸில் தான் வந்துச்சு.
வளங்கள் சுரண்டப்பட்டமைதான் அதற்கு அத்திவாரம் விட்டது என்கிறார் நிர்மானுசன் பாலசுந்தரம்.
போகன்வில் மக்களுக்கு உரித்தான வளங்கள் தொடர்ந்தும் சுரண்டப்பட்டு கொண்டு வந்தது. அதன் காரணமாக அதனை தடுத்து நிறுத்துவதற்கும் தமது அடையாளத்தை நிலை நிறுத்துவதற்குமாக போகன்வில் மக்கள் 1988 ஒரு ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்தார்கள்.
பப்புவா நியூகினி சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து ஆயுத போராட்ட காலப்பகுதியை அடுத்த வாரம் பார்ப்போம்.
போகன்வில் நிகழ்ச்சி தயாரிப்பு குலசேகரம் சஞ்சயன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.